السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله مولانا العظيم. எல்லாவுகளும் கூடான கூடி சிருஷ்டிகளையும் ஜீவராசிகளையும் படைத்து அவற்றையெல்லாம் வினாடிக்கு வினாடி பரிபக்குவப்படுத்தி இந்த உலகத்திலே மனிதனை கௌரவமான சிருஷ்டியாக படைத்த வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வளரச் செய்வதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்து இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து என்ற அடிப்படையிலே நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா செய்த மிக பெரிய கிருபையின் காரணமாக இந்த வருடமும் துல்ஹிஜ்ஜா எனப்படக்கூடிய இஸ்லாமிய கலண்டரினுடைய இறுதி மாதமாகிய இந்த மாதத்திலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, இந்த மாதத்திலேதான் இஸ்லாத்தின் ஐந்து தூண்களிலே ஒரு தூணாகிய ஹஜ்ஜினுடைய கடமை நிறைவேற்றப்படுகிறது. மாத்திரமல்ல, இந்த மாதம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் அஷ்ஹுருல் ஹுரம் எனப்படக்கூடிய புனிதமான கண்ணியமான நான்கு மாதங்களிலே ஒரு மாதமாகவும் இருக்கிறது. இந்த மாதத்திலே யுத்தம் செய்வது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சாந்தியின் சமாதானத்தின் மாதமாக இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களையும் பொறுத்தவரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விசேடமாக சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களை பொறுத்தவரையிலே அவற்றுக்கு விசேடமான கூலி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதத்திலேதான் அரபாவுடைய நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. யாரெல்லாம் அரபாவுடைய நாளிலே நோன்பிருக்கிறார்களோ அவர்களுடைய கடந்த காலத்து பாவங்களும் கடந்த ஒரு வருஷத்து பாவங்களும் எதிர்வரை இருக்கின்ற ஒரு வருஷத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மொழிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அரபாவுடைய தினத்தையும் இந்த மாதம்தான் உள்ளடக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதிலே இருக்கின்ற மிக முக்கியமான மூன்று நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் எனப்படக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களிலே நாம் விசேடமாக இந்த குர்பான் எனப்படக்கூடிய இந்த அமலை நாங்கள் செய்கின்றோம். திருநாள் உள்ளடக்கமாக
அருமை சகோதரர்களே, இந்த நாட்களிலே திருநாள் உட்பட இந்த மூன்று நாட்களிலே நோன்பு இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விசேடமான இந்த மாதம், அந்த மாதத்தை அடைய கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது மாத்திரமல்ல, யௌமு நஹர் எனப்படக்கூடிய பத்தாவது நாள் உலக முஸ்லிம்களுடைய திருநாள் தினமாக மிக முக்கியமான ஒரு சந்தோஷத்துக்கும் களிப்புக்கும் ஒரு தினமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் இந்த மாதத்தை அடைய கிடைத்திருப்பது அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ற வகையிலே அல்லாஹு தாலாவுக்கு சுக்ரு செய்வது, அவனை புகழ்வது, அவனை தக்பீர் செய்வது எமது அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குத்பா பிரசங்கத்திலே மிக முக்கியமான இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். முதலாவது, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை கொண்டாட இருக்கின்ற ஈதுல் அதுஹா எனப்படக்கூடிய இந்த பெருநாள், அந்த பெருநாளை கொண்டாடுவதன் சிறப்பு எப்படி கொண்டாட வேண்டும் என்பதனை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த நாளிலும் அதற்கடுத்தாற்போல் வருகின்ற மூன்று நாட்களிலும் நாங்கள் கொடுக்க இருக்கின்ற குர்பானை உபஹியாவை பற்றியும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முதலிலே இந்த நாளை கொண்டாட இருக்கின்ற இந்த ஈது பெருநாளை பற்றி நாம் சிந்திப்பது கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமயத்தவர்களுக்கும் திருநாட்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பெருநாளை பொறுத்தவரையில், அது நொந்து பெருநாளாக இருக்கலாம், ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கலாம், அந்த இரண்டு பெருநாட்களும் எமது தனித்துவமான பெருநாட்கள். எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய நாகரிகத்தையும் எங்களுடைய அகீதாவையும் பிரதிபலிக்கின்ற இரண்டு முக்கியமான திருநாட்கள். அந்த திருநாட்களை கொண்டாடுகின்ற பொழுது ஏனைய சமயத்தவர்கள் கொண்டாடுவது போது நாங்கள் கொண்டாடவும் முடியாது. அதே நேரம் எமக்கென்று எப்படி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த பெருநாட்களை கொண்டாட முடியும். அப்போதுதான் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை நாங்கள் நிச்சயமாக அடைய முடியும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அங்கு இருந்த எனப்படக்கூடிய கூட்டத்தவர்கள் இரண்டு நாட்களை தங்களுடைய சந்தோஷமான நாட்களாக கொண்டாடி வந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், இந்த இரண்டு நாட்களும் எப்படிப்பட்ட நாட்கள், ஏன் நீங்கள் விளையாடி கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த இரண்டு கூட்டத்தவர்களும் சொல்லுகிறார்கள், ஜாஹிலியா காலத்திலே நாங்கள் இந்த இரண்டு நாட்களையும் திருநாளுடைய நாட்களாக கொண்டாடி வந்தோம் என்று. அப்போது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த இரண்டு நாட்களுக்கும் பதிலாக உங்களுக்கு இரண்டு திருநாட்களை, நோன்பு முடிந்ததற்கு பின்னால் வரக்கூடிய ஈதுல் ஃபித்ரையும் ஹஜ் எனப்படக்கூடிய அடிப்படையான அந்த கடமை முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய ஈதுல் அதுஹாவையும் பகரமாக பிறவியாக தந்திருக்கிறான். எனவே அந்த இரண்டு நாட்களையும் நீங்கள் திருநாட்களாக கொண்டாட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பகரமாக இரண்டு நாட்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அன்றைய தினத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்ததிலிருந்து இந்த இரண்டு திருநாட்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த திருநாளை கொண்டாடுவது எப்படி, குறிப்பாக இந்த ஈதுல் அதுஹாவை கொண்டாடுவது எப்படி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே நேரகாலத்தோடும் நாம் குளிக்க வேண்டும். அது அடிப்படையான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. எம்மிடத்திலே இருக்கின்ற மிகவும் சிறந்த ஆடைகளை, நாம் புத்தாடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருநாட்கள் வந்துவிட்டால் அந்த நாட்களிலே உங்களிடத்திலே இருக்கின்ற மிகவும் சிறந்த ஆடைகளை நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்திலே இருக்கின்ற மிகவும் சிறந்த வாசனை திரவியங்களை நீங்கள் பூசிக் கொள்ளுங்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் அந்த இரண்டு நாட்களிலும் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக எம்மிடத்திலே இருக்கின்ற மிகச்சிறந்த ஆடைகளை நாங்கள் அணிந்து கொள்வோம், வாசரத்திலே எங்களை பூசிக்கொள்வோம். மாத்திரமல்ல, இது ஹஜ்ஜி பெருநாளாக இருப்பதனால் எதனையும் சாப்பிடாமல் நாங்கள் சுன்னத்தான முறைப்படி பள்ளி வாயிலுக்கு செல்வதுதான் சிறந்ததாக இருக்கிறது. பள்ளிவாயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பாதையாலும், பள்ளிவாயிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, ஈது பெருநாளை முடித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது வேறொரு பாதையாலும் வருவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதனையும் நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த தினத்திலே குர்பான் கொடுக்க வேண்டி இருப்பதனால் நேரகாலத்தோடு பள்ளிவாயலுக்கோ அல்லது தொழக்கூடிய இடத்துக்கோ சென்று நாங்கள் எமது சுன்னத்தான அந்த குத்பாவையும் தொழுகையையும் முடித்துவிட்டு வருவதுதான் மிகவும் ஏக்கமானதாக இருக்கும். அருமை சகோதரர்களே, அந்த வகையிலே பள்ளி வாயிலுக்கு செல்லுகின்ற பொழுதும், பள்ளி வாயிலிருந்து வெளியே வருகின்ற பொழுதும், அல்லது இந்த அரபாவுடைய தினத்திலிருந்து 13வது நாள் முடியும் வரைக்கும் தக்பீர் சொல்வது என்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. தக்பீர் தொழுகைக்கு பின்னாலும், முக்கியமாக நாங்கள் சந்தைகளில் இருக்கின்ற பொழுதும், எமது வீடுகளுக்கு போகின்ற பொழுதும், வெளிவருகின்ற பொழுதும், எங்களுடைய அன்றாட கர்மங்களிலும் தக்பீரை இந்த திருநாள் தினத்திலே மொழிவது என்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு உரத்த குரலிலே தக்பீரை முழங்குவார்கள் என்றும், அவர்களை தொடர்ந்து அங்கிருக்கின்ற சஹாபாக்களும் கூட தக்பீரை முழங்குவார்கள் என்றும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எமக்கு இந்த ஹஜ்ஜை தந்தமைக்காக, இந்த நோன்பை தந்தமைக்காக, சுக்குரு செய்வதற்காக நாம் அல்லாஹு தாலாவை மேன்மைப்படுத்துகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலகத்திலே மிக பெரியவன் அல்லாஹு தாலா மாத்திரம்தான். நான் பெரியவன் அல்ல, எனது பணம் பெரியதல்ல, எனது பதவி பெரியதல்ல, எனக்கு இருக்கின்ற தலைவர்கள் பெரியவர்கள் அல்ல. உலகத்திலே ரப்பே ரஹ்மானி, நீ மாத்திரம்தான் பெரியவன், மகத்துவத்துக்குரியவன். வலில்லாஹி அல்ஹம்த், உனக்கு எல்லா புகழும் சொந்தமானது என்று வாயார நாங்கள் அல்லாஹு தாலாவை புகழ வேண்டும், அவனை சுக்குரு செய்ய வேண்டும். இது திருநாளுடைய தினத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான இன்னும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே. அந்த வகையிலே இந்த திருநாளுடைய குத்பாவையும் அதனுடைய தொழுகையையும் முடித்துவிட்டு நாங்கள் வந்து முடியுமானவர்கள் உபஹியாவுக்கான அந்த கடமைகளில் ஈடுபடுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சகோதரர்களே, இது பெருநாள் என்ற வகையிலே, இதிலே நோன்பு இருப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யாமு அக்லின் வ ஷுருபின் வ பியாலின். இந்த பெருநாள் தினங்கள் இரண்டும் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் உடல் இன்பங்களை அனுபவிப்பதற்குமான தினங்களாக இருக்கின்றன என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் ஈடுபடுவது எந்த வகையிலும் தவறானதாக இருக்க மாட்டாது. ஆனாலும் சகோதரர்களே, நாம் முஸ்லிம்கள் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்றோம் என்ற வகையிலே நாம் எமது சந்தோஷத்தையும் எமது களிப்பையும் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு தொந்தரவாக, மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும் வகையிலே எமது நடவடிக்கைகள் ஒரு நாளும் அமைந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈதுடைய திருநாளுடைய தினத்திலே பள்ளி வாயிலிலே அபிசீனியா நாட்டிலிருந்து வந்த கரத்த நிறத்து மனிதர்கள் பள்ளி வாயிலுக்குள் தங்களுடைய அம்புகளாலும் வில்லுகளாலும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய விளையாட்டை நான் பார்த்து ரசிக்க வேண்டும், எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய கண்ணத்தோடு கண்ணம் வைத்தவளாக நான் அந்த அபிசீனிய நாட்டு அந்த மக்கள் அம்புகளாலும் வாள்களாலும் விளையாடிக் கொண்டிருந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு சலிப்பு ஏற்படும் வரைக்கும் நான் அவ்வாறு செய்து கொண்டிருந்தேன் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பல்வேறுபட்ட ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைய தினத்திலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், களிப்பாக இருக்க வேண்டும், எனது மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அதில் எந்த தவறும் கிடையாது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு நாள் இரண்டு அடிமை பெண்கள் இந்த திருநாளுடைய தினத்திலே வந்து ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்த வண்ணம் பழைய காலத்திலே ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் பாடிய பாடல்களை படித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்திலே ஷைத்தானுடைய ஒரு குரல் கேட்கிறது, இதனை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இரண்டு பேரையும் பாடல்களை பாடுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள், விட்டுவிடுங்கள். எமது மார்க்கத்திலே இடம்பாடு இருக்கிறது, தாராளமான இடம் இருக்கிறது என்று யூதர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அறிந்து கொள்ளட்டும், எமது மார்க்கமானது இறுக்கமான மார்க்கம் அல்ல, அது சௌகரியமான மார்க்கம் என்று யூதர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள். அந்த வகையிலே அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுவதும், அனுமதிக்கப்பட்ட இஸ்லாத்தின் வரம்புகளுக்கு உட்பட்ட வகையிலான செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் தவறு கிடையாது திருநாளை பொறுத்தவரையிலே. ஆனாலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்றோம், என்னை பொறுத்தவரையில் நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்றோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் என்னை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை படிப்படியாக இழந்து வருகிறார்கள். எனவே நாம் பாதைகளில் நின்று கொண்டு கிளித்தட்டு மறைப்பதையும், அதே போன்று பாதைகளில் நின்று கொண்டு கிரிக்கெட் விளையாடுவதையும், அல்லது அவர்களுடைய வீடுகளுக்கு தொந்தரவு ஏற்படும் வகையில் எமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை முற்று முழுதாக தவிர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பெருநாள் என்பது சந்தோஷத்துக்கும் களிப்புக்கும் உரிய நாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் எமது பக்கத்து வீட்டார், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில் நாம் நடந்து கொள்ளக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹு தஆலாவையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றாரோ அவர் தனது பக்கத்து வீட்டாருக்கு நோவினை செய்யாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். எனவே யாருக்கு ஈமான் இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹு தஆலாவின் மீதும் மறுமை நாளும் விசுவாசம் இருக்கிறதோ, அவர் நிச்சயமாக மற்றவர்களுக்கு தொந்தரவாக, மற்றவர்களுக்கு தலையீடியாக இருக்க மாட்டார் என்பதனை அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். இன்னும் ஒரு தடவை அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள், லம் யூமின் லம் யூமின் லம் யூமின், அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை, அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை, அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை என்று மூன்று தடவை சத்தியம் செய்து சொன்னார்கள். வல்லாஹி லம் யூமின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த மனிதன் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது, மல்லம் யஅமன் ஜாருஹு பவாயிஃபஹு, எந்த மனிதனுடைய தொந்தரவுகளிலிருந்து பக்கத்து வீட்டானுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லையோ அத்தகைய மனிதன் ஈமான் கொண்டவனாக மாட்டான். எந்த மனிதன் மற்றவர்களுக்கு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஈமான் கிடையாது என்று மூன்று தடவை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பெருநாளுடைய தினத்திலே எமது சந்தோஷங்கள், எமது விளையாட்டுகள், எமது களியாட்டங்கள் அனைத்தும் இஸ்லாமிய வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு கட்டளையாக இருக்கிறது. சில விஷயங்களை நாங்கள் செய்யவே கூடாது என்பது நாம் யாவரும் அறிந்த விடயம். மதுபானம் அருந்துவது, தூது விளையாடுவது, பாவமான காரியங்களிலே ஈடுபடுவது, அல்லது மற்றவர்களுக்கு தொந்தரவாக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுவது முற்று முழுதாக தவிர்க்கப்பட வேண்டும். பெருநாளுடைய சந்தர்ப்பம் தானே, எனவே திரைப்படம் பார்ப்போம், அல்லது தொலைக்காட்சி நாடகங்களை நாங்கள் பார்த்து ரசிப்போம், அல்லது நாங்கள் மற்றமுண்டான பாவங்களிலே ஈடுபடுவோம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் பெருநாள் தினத்திலே குளிக்க போய் சேறுபூசியவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த திருநாள் தரப்பட்டதன் நோக்கத்தையே முழுமையாக நாங்கள் இழந்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாம் இந்த தினத்தை மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் கழிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் இன்றிருந்தே செய்ய வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த திருநாளுடைய தினத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, இந்த திருநாளுடைய தினத்திலே நாம் யாரோடெல்லாம் பகைத்துக் கொண்டு கோபித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமோ அவர்களோடு உள்ள உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக எமது தாய் தகப்பன், எமது உற்றார் உறவினர்கள், அவர்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு அடியானுடைய நல்ல அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா சகல அடியார்களுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான், சகலருடைய பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் இரண்டு மனிதர்களுடைய அமல்களை தவிர அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார்? வகானத் பைனஹுமா சஹ்னா, அந்த இரண்டு பேரும் பகைத்துக் கொண்டு மனஸ்தாபத்தோடு இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான், அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். மலக்குகளை பார்த்து சொல்வான், அவர்கள் இரண்டு பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் இரண்டு பேரும் அவர்கள் சமாதானம் செய்து அந்த இரண்டு பேரும் பகையை நீக்கி ஒற்றுமை அடையும் வரைக்கும் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் மலக்குகளே என்று தனது மலக்குகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்று அருமைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். பெருநாளை கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்திலே, நாங்கள் கொள்கைக்கு வந்துவிட்டு இங்கு குத்துபாவுக்கு வந்துவிட்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே மனதிலே தைரியம் எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் எனது தாய் தகப்பனோடு பகித்துக் கொண்டிருக்கிறேன், எனது சகோதரனோடு, எனது பெரியப்பாவோடு, பெரியம்மாவோடு, அல்லது மற்றமுண்டான உறவினர்களோடு பகித்துக் கொண்டிருக்கின்றேனே, எனது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தனது உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்கின்றானோ அவன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. எனவே நான் இந்த பள்ளியிலிருந்து வெளியாகின்ற பொழுதே முதலில் எனது தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும், உற்றார் உறவினர்களுடைய வீட்டுக்கு போக வேண்டும், யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்து அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்ற தைரியத்தோடும் இந்த பள்ளியிலிருந்து பெருநாள் தினத்திலே போக முடியுமாக இருந்தால் அது பெருநாள் எமக்கு தருகின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் இந்த பெருநாளை சந்தோஷமாக கண்ணியமாக கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்திலே எத்தனையோ பேர் ஏழைகளாக, அனாதைகளாக, அன்றாடம் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உடுப்புகளை அல்லது உணவை எடுத்துக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த அமல் சிரேஷ்டமானதாக இருக்கும், அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். எனவே அதனையும் நாங்கள் கவனத்திலே கொண்டு இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் திடசங்கற்பம் பூண வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். சகோதரர்களே, குறிப்பாக மறந்துவிடக் கூடாது, நாம் வாழக்கூடிய நாடு ஒரு சிறுபான்மை நாடு. இந்த நாட்டிலே நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான உரிமை இருந்தாலும் கூட அண்மை காலத்து நடவடிக்கைகளை நாம் கவனத்திலே கொண்டு மிகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இந்த நாட்டிலே பெருநாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு உண்மையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் இந்த பெருநாளுடைய தினத்திலும் ஐயாமுத்த ஸ்ரீக் எனப்படக்கூடிய நாட்களிலும் உதுஹியாவை கொடுப்பது என்பது சுன்னா முஹக்கதா எனப்படக்கூடிய ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் உதுஹியா கொடுக்கின்ற நீயத்தோடு இல்லாமல் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்றைய தினத்திலே, அதாவது பெருநாளுடைய தினத்திலே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகவும் சிரேஷ்டமான ஒரு அமல் அவன் குர்பான் கொடுத்தது என்ற கருத்தையும் இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே குர்பான் உதுஹியா என்ற இந்த சுன்னத்தான அமலை செய்வதற்கு நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அந்த அமல் எங்களுக்கு தரப்பட்டிருப்பதனுடைய அடிப்படையான நோக்கங்களை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். முதலாவது நோக்கம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரண்டு பேருடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துவது. அவர்கள் இந்த உலகத்திலே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் சுமார் 80 வருஷ காலம் வாழ்ந்ததற்கு பிறகு வழங்கப்பட்ட ஒரு மகனார் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை அறுக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவர்கள் அறுப்பதற்கு தயாராகிறார்கள், ஆனால் அந்த நேரத்தில் கத்தி அறுப்பதற்கு மறுத்து விடுகிறது. சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடுதான் அங்கு அறுக்கப்படுகிறது. அந்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும் எங்களுடைய குர்பானின் மூலமாக. எங்களுடைய தகப்பனார் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாஹு தஆலாவால் ஹலீலுல்லாஹ் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நபி அவர்கள் இந்த உலகத்திலே செய்த மிகப்பெரிய தியாகத்தை நான் இப்போது நடைமுறைப்படுத்தி காட்டுகின்றேன் என்ற எண்ணம் உதுஹியாவை கொடுக்கின்ற பொழுது வர வேண்டும். இரண்டாவது, அல்லாஹு தஆலா எனக்கு பணத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், அதனை பயன்படுத்தி நான் எனது பணத்தை செலவழித்து மிருகத்தை கொள்வனவு செய்து அதனை அறுத்து நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்க போகின்றேன் எனவே எனது கஞ்சத்தனத்தை நான் இப்போது நீக்கப் போகின்றேன், அல்லாஹு தஆலாவுக்கு சுக்ரு செய்ய போகின்றேன். எனக்கு பணத்தையும் வாய்ப்பையும் வசதியையும் தந்தமைக்காக ரப்புல் ஆலமீனுக்கு செய்கின்ற சுக்ராக இருக்கிறது என்ற நியத்து எங்களுக்கு தேவைப்படுகிறது. அருமை சகோதரர்களே, அது இரண்டாவது விஷயம். முதலாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகின்றோம். இரண்டாவது எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற வசதி வாய்ப்புக்காக வேண்டி அவனுக்கு சுக்ரு செய்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா தான் மிக பெரியவன் என்று கத்தியை வைத்து நாங்கள் அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சுக்ரு செய்கின்றோம். மூன்றாவது விஷயம், அல்லாஹு தஆலா எங்களுடைய பரிசுத்தமான அந்த இஹ்லாஸை சோதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கிறது என்பதனால் லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நிச்சயமாக அந்த மிருகங்களுடைய இறைச்சிகளோ அல்லது இரத்தங்களோ அல்லாஹு தஆலாவை சென்றடைய போவதில்லை. நிச்சயமாக நீங்கள் அந்த அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே எப்படியான தக்வாவை எப்படியான இஹ்லாஸை மனதிலே கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே பேருக்கும் புகழுக்கும் கொடுக்கின்றோமா? இவருக்கு வசதி இருக்கிறது, இது ஒரு பெரிய தனவந்தர் என்று மற்றவர்கள் புகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடுக்கின்றோமா? இல்லை, எனது ரப்பு சொல்லி இருக்கின்றான், இதனை செய்தால் எனக்கு நன்மை இருக்கிறது, இதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மை எனக்கு அபரிமிதமாக எழுவாயாக என்ற நீயத்தோடு யாருடைய புகழையும் யாருடைய புகழ்ச்சியையும் எதிர்பார்க்காமல் செய்கின்றோமா என்று அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக குர்பான் இருக்கிறது, உபகையா இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நான்காவது விஷயம், இந்த குர்பானை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குர்பான் ஏனைய மதத்தவர்கள் அறுத்து வீசுவது போன்ற ஒரு குர்பான் அல்ல. அந்த குர்ஆனின் மூலமாக பிரயோசனம் அடைபவர்கள், கேட்டு வருபவர்கள், கேட்டு வருவதற்கு தயங்குகின்ற ஏழைகள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதனை தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான். ஏழைகளுக்குரிய உணவாக மாறுகிறது. உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் வசதி படைத்தவர்கள் அல்ல. அன்றைய தினத்திலாவது ஒரு புலச்சத்துள்ள ஒரு உணவை சாப்பிட்டோம் என்ற ஒரு நிம்மதி ஏழைகளுக்கு ஏற்பட வேண்டும். அந்த நோக்கமும் அதன் மூலமாக நிறைவேறுகிறது. எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்களாக மாமிசத்தை கண்டதுமில்லை புசித்ததுமில்லை என்ற நிலையோடு இருக்கிறார்கள் சகோதரர்களே. உலகத்தில் இருக்கின்ற அகதிகள், ஏழைகள், அனாதைகள், அன்றாடம் ஒரு வேளை கூட சாப்பிட்டுக் கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள் கோடிக்கணக்கிலே உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவாக அது மாறுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இப்படிப்பட்ட நோக்கங்கள் எல்லாவற்றையும் இது பூர்த்தி செய்ய வேண்டும். வலிக்குள்ளி உம்மத்தின் ஜாலினா மன் சக்கன் எதுக்கூறு சுமல்வாகி ஆதாமா ரஜக்கனாகும் மின் பஹீமத்தில் அண்ணாம் இலாகும் வாஹித் பலகு அஸ்லிமோ. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வழிபாடுகளில் ஒன்றுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த உபகியா அல்லது குர்பான் என்பதாகும். நீங்கள் அவற்றை அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில், அந்த கால்நடைகளை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த குர்பான் அறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குர்பானை கொடுக்கின்ற அந்த தனவந்தர் அதற்கு பக்கத்திலே இருப்பாராக இருந்தால், அவருடைய கையின் மூலமாகவே அதனை அறுக்க முடியுமாக இருந்தால் அது மிகவும் சிரேஷ்டமானதாக இருக்கும். அப்படியான ஒரு நிலை அவருக்கு இல்லை என்றால் அவர் அந்த இடத்திற்கு வருவது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. சிலரை பொறுத்தவரையில் இரத்த காயங்களை காணுவது என்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்றால் அவர்கள் வர வேண்டிய தேவை இருக்க மாட்டாது. ஆனாலும் சகோதரர்களே, குர்பானை பொறுத்தவரையிலே இவ்வளவு விசேடமான ஒரு அமலாக அது இருந்தாலும் கூட நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நாம் வாழக்கூடிய நாட்டிலே குர்பானை தற்காலத்திலே கொடுப்பது ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கான அடிப்படையான காரணங்கள் பல இருந்தாலும் கூட முஸ்லீம்களுடைய நடைமுறை, குர்பானை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கடைபிடிக்கின்ற நடைமுறையிலே சில வகையான தவறுகள் விடப்படுவது கூட எமக்கு எதிரான துவேஷம் வளருவதற்கான அடிப்படையான காரணங்களிலே ஒன்றாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, குர்பானை பொறுத்தவரையில் நாம் அறுக்கின்ற அந்த மிருகங்களை இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சிலர் மதிப்புக்குரிய ஒரு மிருகமாக பார்க்கிறார்கள். மிருகங்களை அறுப்பதை அவர்கள் ஒரு பெரிய பாவ செயலாக கருதுகிறார்கள். இன்னும் ஒரு சமுதாயம் அந்த மாட்டை ஒரு தெய்வமாகவே வணங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் குர்பானை கொடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய மனது புண்படாமல், அவர்களுடைய உணர்வுகள் காயப்படாமல், அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படாத விதத்தில் கொடுத்துக் கொள்வது என்பது கடமையாக இருக்கிறது. எந்த ஒரு இபாதத்தை இஸ்லாம் சொன்ன முறையிலே நாங்கள் நிறைவேற்றவில்லையோ அப்போது அந்த இபாதம் தரக்கூடிய பலன்களை விடவும் தரக்கூடிய கெடுதிகள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம், அங்கு சென்று மற்றவர்களும் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற உணர்வை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு தொந்தரவாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அந்த ஹஜ்ஜிலே கிடைக்கின்ற பலாபலனுக்கு பதிலாக அதிகமான தீமைகள் கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது போன்றுதான் நோன்பு என்பதும் அப்படித்தான். நோன்பை பிடித்துக் கொண்டு அதிகமாக தூங்குகின்றோம், அதிகமாக இரவு காலத்திலே சாப்பிடுகின்றோம் என்றால் அதனுடைய பலாபலன்களையும் நாங்கள் இழந்து விடுகின்றோம். அதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்பானியின் கூட நாங்கள் இஸ்லாம் சொன்னபடி நிறைவேற்றுவோமாக இருந்தால் இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனைகளும் பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அருமையான வழிகாட்டல்களை இஸ்லாம் தந்திருக்கிறது. நாங்கள் உபஹியாவுக்காக வேண்டி, அஃபீகாவுக்காக வேண்டி, அல்லது நகர் எனப்படக்கூடிய இந்த நேர்ச்சிக்காக வேண்டி மிருகங்களை அறுக்கலாம், அல்லது எமது அன்றாட உணவுக்காக வேண்டி மிருகங்களை அறுக்கின்ற பொழுது, குறிப்பாக மாடு ஆடு போன்ற எமது நாட்டிலே இருக்கின்ற மிருகங்களை நாங்கள் அறுக்கின்ற பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்ற வகையிலே அவற்றையெல்லாம் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவர்கள் சொன்ன கருத்து வல் யுரிஹ் ஜபிஹத்தஹு வல் யுஹித் ஷஃப்ரத்தஹு, அறுப்பதற்கு தொங்கு போவதற்கு முன்னால் நீங்கள் அறுக்க எடுத்து செல்லுகின்ற அந்த மிருகத்துக்கு நீங்கள் ராஹத்து கொடுங்கள், நீங்கள் அதனை அமைதிப்படுத்த வேண்டும், அதனை குழப்பிக் கொள்ளக்கூடாது, அதற்கு பயமூட்டக்கூடாது, அதனை நீங்கள் பயமூட்ட வேண்டாம், அதற்கு நீங்கள் ராஹத்து கொடுங்கள், சந்தோஷம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வாகனத்திலே 5 மாடுகளைத்தான் கொண்டு வர முடியும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது 10 மாடுகளை அந்த வாகனத்திலே ஏற்றிக் கொண்டு வருவோமாக இருந்தால் அந்த மிருகம் அதிகமாக தொந்தரவுக்குள்ளாகும். அதை நாங்கள் ராகத்து கொடுத்ததாக மாற மாட்டாது, சில நேரங்களில் அதனுடைய பக்கத்திலே இருக்கின்ற மிருகத்தினுடைய கொம்புகளினால் அது குத்துப்படக்கூடிய, அல்லது விழா இழப்புகள் முடியக்கூடிய, அல்லது பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சட்டலையே நாங்கள் மீறுகின்றோம். மாத்திரமல்ல, வாகனத்திலே ஏற்றி வருகின்ற பொழுதும் நாங்கள் மிருகங்களை ஒரு இடத்திலே சென்று கட்டி வைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் மிக கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டிலே அரச சட்டம் எப்படி மிருகங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதன்படிதான் அதனை நாங்கள் எடுத்து வர வேண்டும். சட்டபூர்வமாக அதனை அனுமதிகள் பெற்ற நிலையில் கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அவற்றை தொழுவங்களிலே கட்டி வைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஒரு மிருகம் அறுக்கப்படுகின்ற பொழுது மற்றைய மிருகம் அதனை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அது அந்த மிருகத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும். அதனை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை ஃஇதா கத்தல்தும் ஃஅஹ்ஸினுல் கித்ல. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாகவும் திறமையாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்வதனை கடமையாக்கி இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் நேர்த்தியாக செய்ய வேண்டும், ஒழுங்காக செய்ய வேண்டும். அது தொழுகையாக இருக்கலாம், அது ஆடை அணிவதாக இருக்கலாம், வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், அறுப்புக்காக வேண்டி மிருகங்களை பயன்படுத்துவதாக இருக்கலாம். அந்த அந்த காரியங்களை மிகவும் திறமையாக, சிறப்பாக, அழகாக, ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பது கத்தப கடமையாக்கி இருக்கிறான். சின்னத்தான விஷயம் அல்ல, அதனை செய்ய வேண்டிய முறையை செய்வது கடமை என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு மிருகத்தை உங்களுடைய குர்பானுக்காக அல்லது உங்களுடைய நதிருக்காக நீங்கள் கொலை செய்வதாக இருந்தால் அழகான முறையிலே கொலை செய்யுங்கள் என்று சொன்னார். அழகான முறையிலே பல்யுகித்த சப்ரத்தவு, அவருடைய கத்தியின் அந்த கூர்மையை அவர் கூர்மையாக்கிக் கொள்ளட்டும் என்றும் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார். நாங்கள் அறுக்கின்ற மிருகத்தை கிபிலாவினுடைய பக்கம் திருப்பி அதனை ஒரு பக்கம் உருக்களித்து அந்த அறுக்க வேண்டிய இடத்தில் தான் கத்தியை வைத்து அறுக்க வேண்டும். ஒரே தடவையில் அறுத்து முடித்து விட வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு பக்கத்தால் நடந்து சென்றார்கள். அந்த மனிதன் அந்த மிருகத்தை ஒரு ஆட்டை அறுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த கத்தி கூர்மை குறைந்ததாக இருப்பதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்தார்கள். கபரானி என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், அத்துரீது அன் துமீதஹா மௌத்தை, அந்த மிருகத்தை இரண்டு தடவை நீ சாகடிக்க பார்க்கிறாயா? அந்த மிருகத்தை இரண்டு தடவை நீ கொலை செய்ய பார்க்கின்றாயா? ஹல்லா அஹ்தத்த சஃப்ரத்த கப்ல அன் துமீதஹா, நீ அதனை பூமியிலே படுக்க போடுவதற்கு முன்னால் உன்னுடைய கத்தியின் கூர்மையை இன்னும் கூர்மையாக்கி இருக்க வேண்டுமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்துக் கொண்டார். மிருக வதை என்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜீவ காரணியம் இஸ்லாத்திலே இருக்கிறது. மிருகங்களை அனாரோக்கியமாக தொந்தரவுக்குட்படுத்துவது என்பது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே சில குறைசி இளைஞர்கள் ஒரு பறவையை கட்டி வைத்துக் கொண்டு அதற்கு கற்களால் வீசி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த பறவையை ஒரு விளையாட்டுப் பொருளாகவே மாற்றியிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களை கண்ட அந்த அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லஅன அல்லாஹு மன் ஃபஅல ஹாதா, இன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன மன் இத்தகத ஷைஅன் ஃபீஹி ரூஹ், நிச்சயமாக இந்த வேலையை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா சபிக்கின்றான். இது போன்று உயிருள்ள பொருட்களை எல்லாம் விளையாட்டு பொருட்களாக மாற்றி அவற்றோடு தொந்தரவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபித்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த இடத்திலே அபூதா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு போகிறார்கள். அங்கு இருந்த ஒரு ஒட்டகை கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. அதனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வெளியே வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அந்த ஒட்டகையின் சொந்தக்காரனை அழைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒட்டகை எனக்கு முறைப்பாடு செய்கின்றது. என்ன முறைப்பாடு? நீ அந்த ஒட்டகைக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, பசியோடு போட்டிருக்கிறாய் என்றும், அதற்கு களைப்பையும் சிரமத்தையும் நீ கொடுக்கிறாய் என்றும் என்னிடத்திலே முறைப்பட்டிருக்கிறது. இந்த வாய் பேசாத மிருகம் விஷயமாக நீ அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை பார்த்துக் கொள்கிறார். இஸ்லாத்திலே மிருக வதை கிடையாது. தேவைக்காக வேண்டி மாத்திரம்தான் மிருகங்களை நாங்கள் அறுக்க வேண்டும். அவற்றோடு அன்பாக இரக்கமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கென்றால், ஒரு பூனை அதனை சாப்பாடு கொடுக்காமல் கட்டி வைத்த ஒரு பெண், அவளது தொழுகையாளி நோன்பிருந்தவள், அப்படி இருந்தும் அந்த பூனை தானாக சென்று தனது சாப்பாட்டை எடுத்துக் கொள்வதற்கு அவள் அனுமதிக்கவில்லை என்ற காரணத்தினால் வஜபத் லஹன்னாரு பிதாலிக், இதன் மூலமாக அவள் நரகத்திலே நுழைந்தாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பூனை என்பது நாம் மாமிசமாக கொள்ளாத ஒரு மிருகமாக இருந்தும் கூட அந்த பூனைக்கு யாரெல்லாம் தொந்தரவு செய்கின்றார்களோ அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால், இந்த அன்றாடம் இருக்கின்ற வாய் பேசாத அமைதியான இந்த மிருகங்கள் விஷயமாக நாம் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து செல்கின்றான். அங்கே ஒரு நாய் தாகத்தின் காரணமாக பூமியை நக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவன் தனது சப்பாத்தை பக்கத்தில் இருந்த கிணற்றுக்குள் கயிற்றிலே கட்டி அனுப்பி அந்த சப்பாத்தை எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்து அந்த நாயினுடைய வாயிலே அவன் பிழிந்து விடுகின்றான். அந்த நேரத்திலே ஷக்கரல்லாஹு லஹு ஃபஃபிர லஹு, அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தியது மாத்திரமல்ல அவனுடைய பாவங்களையும் மன்னித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒரு பெண், குறுநடத்தையிலே ஈடுபட்ட ஒரு பெண், இவ்வாறுதான் ஒரு நாய்க்கு கிணற்றை சுற்றி சுற்றி வருகிறது, தாகமாக இருக்கிறது அந்த நாய், அந்த நாய்க்கு கிணற்றுக்குள் ஏதோ ஒரு பொருளை அனுப்பி தனது சப்பாத்தை அனுப்பி அதனை நனைத்து அதனை அந்த நாயினுடைய வாயிலே பிழிந்து விட்டாள் என்ற காரணத்திற்காக வேண்டி அவளுக்கு அதன் மூலமாக அவளுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. அந்த துர்நடத்தை உள்ள பெண்ணுக்கு கூட இந்த நாயின் வாயிலே தண்ணீரை பிழிந்து விட்டதன் காரணமாக மன்னிப்பு கிடைத்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே நாங்கள் மிருகங்களை அறுப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவையாக இருக்க, மிருகங்களை அறுத்ததற்கு பின்னால் அந்த மிருகங்களுடைய தோள்களையும் அவற்றினுடைய தலைகளையும் அவற்றினுடைய எலும்புகளையும் மற்ற உண்டான கழிவுகளையும் எச்ச சுச்சங்களையும் கவனமாக அப்புறப்படுத்துவது கடமையாக இருக்கிறது. பாதை ஓரங்களிலே அவற்றை நாங்கள் போட்டுவிட்டு போவோமாக இருந்தால் அவை ஒன்று இரண்டு நாட்களிலே துர்நாற்றம் வீசும். மாத்திரமல்ல, காகமும் நாய்களும் மற்ற உண்டான உயிரினங்களும் வந்து அவற்றையெல்லாம் இழுத்து பாதையிலே போட்டுக் கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே இந்த குர்பானை செய்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் என்று பெரும்பான்மை சமூகத்தவர்கள் எங்களை எல்லாம் குறை சொல்வதற்கு ஆரம்பிப்பார்கள். இஸ்லாம் சுத்தத்தின் மார்க்கம், சுகாதாரத்தின் மார்க்கம், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானின் அரைவாசி என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விஷயம், திங்கட்கிழமை இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு போயா தினமாக இருக்கிறது. அந்த தினத்திலே எந்த காரணத்தை கொண்டும் மாடுகளை அல்லது ஆடுகளை அறுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜமீத் உலமாவும் கூட கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அன்றைய தினத்தில் அறுப்பது கூடாது என்பது மாத்திரமல்ல, அன்றைய தினத்திலே பகிரங்கமாக இறைச்சியை பார்சல்களாக எடுத்துக்கொண்டு தெருக்களில் நடமாடுவதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மிருகங்களை அறுத்திருப்போம், ஆனாலும் அவர்கள் தப்பாக எண்ண வாய்ப்பு இருக்கிறது. நாம் இதனை திங்கட்கிழமை தான் அறுத்திருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் நாம் அந்த சந்தேகத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டியிருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே. எனவே இந்த உபஹையாவுடைய கடமையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று கத்தல் இஹ்சான், எல்லா விஷயங்களிலும் அழகாக நேர்த்தியாக செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த இரண்டு விஷயங்களையும், ஹஜ் பெருநாளையும் உதுகையாவுடைய இந்த சுண்ணத்தையும் நாம் கவனமாக இந்த நாட்டிலே நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே நேரம் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அவர்கள் இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் அல்லாஹு தஆலாவின் மீது கொண்டிருந்த அபரிமிதமான நம்பிக்கை, தவக்கல், இவற்றையெல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையையும் எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் பார்க்க வேண்டும். சஃபா மர்வா அல்லது அரஃபா அல்லது மினா போன்ற இந்த இடங்களிலே ஹஜ்ஜாஜிகள் சென்று ஹஜ் செய்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஞாபகம் தான். அவர்கள் தான் முதலாவது அந்த வீட்டை நிர்மாணித்தது மாத்திரமல்ல, அந்த வீட்டை நோக்கி மக்களை அழைப்பு விடுக்கும்படி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டான். எனவே அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இந்த பெருநாளுடைய தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்நிய சமுதாயங்கள் எங்களை பற்றி கொண்டிருக்கின்ற பழையான அபிப்பிராயங்களை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்குரிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இந்த பெருநாளுடைய தினத்திலே யாரெல்லாம் சட்டத்தோடும் துன்பத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரையும் கம்பலையும் துடைப்பதற்கான மனநிலையை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ தவிடுபடியாக்கி விடுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு உரித்துடையவர்களாக என் அனைவரையும் மாற்றி விடுவாயாக. அவருடைய ஹவுதுல் கௌசரிலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. உன்னை நாளை மறுமையிலே சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.